ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فاتقوا الله واتيعوه ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله تعالى العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ثلاث مهلقات: شح مطاع، هوى متبع، وإعجاب المرء بنفسه، أو كما قال صلى الله عليه وسلم. மண்ணிலே மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து கொண்டிருக்கும் அந்த ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் ஒருவனுக்கே புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்திலே வந்து ஏத்த எம் உயரிலும் மேலான முஹம்மதே முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் பிசுகாதி உலகிலே ஏற்று வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தோழர்கள், சாபிஐன்கள், சபால் சாபிங்கள், மறுமை நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ காத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையாம் பள்ளிவாயலிலே யாஜிகாவுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேச செல்வர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வின் சுபீட்சத்திற்காக வேண்டி, மனித வாழ்வின் வெற்றிக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை இவ்வுலகிலே எடுத்து நடக்க வேண்டும், அவைகள் மனிதனுக்கு கடமையானவைகள் என்று கூறியிருக்கிறானோ, அவ்வாறான அனைத்து விடயங்களையும் தம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை அதன் பக்கம் நெருங்க வேண்டாம், அதன் பக்கம் செல்ல வேண்டாம் என்பதாக அவன் தடை விதித்திருக்கிறானோ, எங்களை செய்யக்கூடாது என்று அவன் ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அப்படியான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபயசம் புரிகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விடயங்களை எங்களுக்கு தடுத்திருக்கிறான். அவைகளை நாங்கள் ஹராம் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறுகின்றோம், அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்று கூறுகின்றோம். இப்படிப்பட்ட இந்த பாவங்களை எடுத்து நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளிலே பெரும் பாவங்கள் என்ற சிலரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெரும் பாவங்களை நாங்கள் உற்று நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த பாவங்களை எங்களால் இரண்டு வகைகளாக பிரிக்க முடியும். சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை மனிதன் தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியும். ஏனைய மனிதர்களிடத்திலிருந்து வெளியாகக்கூடிய அந்த பெரும் பாவங்களை அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பெரும் பாவங்களை, அல்லாஹ்வுடைய மனிதனுடைய வாழ்வை சீர்குலைக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பாவங்களை தன்னுடைய கண்களால் மனிதனுக்கு பார்க்க முடியும். அவ்வாறான சில விடயங்கள் இருக்கிறது, மனிதனுடைய அங்க அவயவங்களினால் வெளியாகக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது, இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, அது மனிதன் தன்னுடைய கைகளினால் செய்வழிகள் அல்ல, மனிதன் தன்னுடைய கால்களினால் செய்வழி அல்ல, மனித உடல் உறுப்பிலிருந்து வெளியாகக்கூடிய பாவங்கள் அல்ல, ஆனாலும் மனித உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு பாவங்களையும் விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இந்த இரண்டு பாவங்களும் சரிசமமானவைகள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறிக்காட்டுகின்றார். மனிதனுடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய பாவங்களை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அது மனிதன் களவெடுப்பதாக இருக்கலாம், மனிதன் அடுத்தவருடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதாக இருக்கலாம், மற்றவனுக்கு அடிப்பதாக இருக்கலாம், ஏனையவர்களுக்கு உதைப்பதாக இருக்கலாம். இது போன்ற தன்னுடைய கைகளினால் தன்னுடைய உடல் உறுப்புகளினால் மனிதன் மேற்கொள்ளக்கூடிய இவ்வாறான பாவங்கள் இதையும் இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது. இவைகளை எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்க முடியும். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு ஏற்றுகிறான் என்று சொன்னால் அதை நாங்கள் கண்ணூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சொத்தை அபகரிக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய சொத்துக்களை அவன் அபகரிக்கிறான் என்று சொன்னால் அது மனிதனுடைய உடல் அவயவங்களினால் வெளியாகக்கூடிய பாவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறது. இதையும் இஸ்லாம் எங்களுக்கு ஹராம் என்று கூறுகிறது. இதனையும் மனிதன் செய்யக்கூடாது என்று கூறுகிறது. இன்னொரு வகையான பாவம் இருக்கிறது, மனித உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பாவங்கள். இந்த பாவத்தை பற்றியும் இஸ்லாம் எங்களுக்கு கூறியிருக்கிறது. எவ்வாறு மனித உடல் உறுப்புகளால் மனித அவயவங்களினால் வெளியாகக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, இது எவ்வளவு பாரதூரமானதோ, தளவெடுப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அது அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டது. அதனுடைய விபரீதம் தெரியும். ஒரு மனிதன் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அதனுடைய விபரீதம் எங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் கொள்ளையடிக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய விபரீதம் எங்களுக்கு தெரியும். ஏனே இன்னொரு அண்ணன் ஹராமான விடயங்களிலே அவர் ஈடுபடுகின்றார் என்று சொன்னால் அதனுடைய விபரீதங்கள் எங்களுக்கு தெரியும். இதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தினால் வெளியாகக்கூடிய ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது, அவருடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் பாரதூரமானது. இவ்வாறு நீங்கள் உங்களுடைய அவயவங்களால் வெளியாகக்கூடிய பாவங்களை பாவம் என்று கருதுகின்றீர்களோ, இதையும் நீங்கள் பாவம் என்று கருதுங்கள். இதுவும் மிகவும் பாரதூரமானது. இவ்வாறு எங்களுடைய அவயவங்களினால் வெளியாகின்ற பாவங்களுக்கு தீமைகள் கிடைக்கிறதோ, இதே போன்று எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய இவ்வாறான பாவங்களுக்கும் இவ்வாறான எங்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இவ்வாறான நோய்களும் மிக பயங்கரமானது. அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அல்லாஹ் எங்களுக்கு எச்சரித்திருக்கக்கூடிய தண்டனைகளும் மிக கடினமானது என்பதை எங்களுக்கு இஸ்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய எவ்வாறான பாவங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உள்ளங்களுடன் சம்பந்தப்பட்ட எவ்வாறான பாவமாக இருந்தாலும் சரி, அதுவும் இஸ்லாத்திலே மிகவும் பயங்கரமானது. இஸ்லாம் எங்களுக்கு மிகவும் எச்சரித்த பாவங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவன் நயவஞ்சகனாக இருக்கிறான், அவனுடைய உள்ளத்திலே நிபாஸ் என்ற ஒன்று குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவனால் எச்சரிக்கைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்று அவனுடைய உள்ளத்திலே உலக சொத்து பத்துக்களுடைய மோகம் அவனுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுவும் மனித உள்ளத்தை தாக்கக்கூடிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையும் இஸ்லாம் எங்களுக்கு பாவம் என்று கூறி காட்டுகிறது. இதே போன்று ஒரு மனிதனிடத்திலே கர்மித்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் அவனுடைய உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் தன்னுடைய உள்ளத்திலே நிபாஸ் இருக்கிறது, நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அதனை எந்த மனிதனுடைய கண்ணினாலும் காண முடியாது. ஒரு மனிதனிடத்திலே உலோபித்தனம் இருக்கிறது என்று சொன்னால் அதை எந்த கண்ணினாலும் பார்க்க முடியாது. இதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவன் பொறாமை கொண்டவனாக இருக்கிறான், பொறாமை என்ற ஒன்று அவனுடைய உள்ளத்திலே வித்திடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த பொறாமையை எந்த மனிதனுடைய கண்ணினாலும் பார்க்க முடியாது. இவ்வாறாக உள்ளத்திலே பல பாவங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே பல பாவங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே நிறைந்து காணப்படுகிறது. இவ்வாறான பாவங்களின் ஊடாக எங்கள் உள்ளங்கள் கரைபடிந்திருக்கிறது. இவ்வாறான இரண்டு விதமான பாவங்களையும் எங்கள் உடல் உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உள்ளங்கள் சம்பந்தப்பட்ட பாவமாக இருக்கலாம். இந்த இரண்டு பாவங்களையும் ஒரு மனிதன் சகித்திருக்க வேண்டும். இந்த இரண்டு பாவங்களின் பக்கமும் மனிதன் நெருங்கக்கூடாது என்பதைத்தான் எங்களுடைய இறைச்சலன் எங்களுக்கு கூறி காட்டுகின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே இரண்டை பற்றியும் சட்ட தெளிவாக எங்களுக்கு கூறுகிறார். குர்ஆன் எங்களுக்கு கூறும் பொழுது இந்த உலகத்திலே உங்களுடைய கண்களுக்கு தெரியப்படக்கூடிய உங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடிய அந்த பாவமாக இருந்தாலும் சரி, அது வெளிப்படையாக உங்களுடைய கண்களுக்கு புறப்படுகிறது, உங்களுடைய கண்களுக்கு தெளிவாக அது விளங்குகிறது. அவ்வாறான பாவமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்களுக்கு விளங்கக்கூடியதாக உங்களுடைய கண்களுக்கு தென்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கண்களுக்கு தென்படாமல் உங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவிக்கக்கூடிய அந்த நோய்களாக உங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவிக்கக்கூடிய அந்த பாவமாக இருந்தாலும் சரி, இரண்டு பாவங்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த இரண்டையும் உங்களுடைய இறைச்சன் உங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு கூறி காட்டுகிறது. எவ்வாறு எங்களுக்கு உபச்சாரம் மிகப்பெரும் பாவம், நீங்கள் ஜினாவை நெருங்க வேண்டாம் என்று குர்ஆன் எங்களுக்கு கூறியிருக்கிறதோ, இதே போன்று எங்களுடைய உள்ளங்களினால் வரக்கூடிய பாவங்கள், எங்களுடைய அவலங்களினால் வரக்கூடிய பாவங்கள், இந்த இரண்டையும் நீங்கள் நெருங்கவும் வேண்டாம் என்றுதான் குர்ஆன் உங்களுக்கு கூறி காட்டுகின்றது. சில பாவங்கள் ஏற்கனவே அந்த பாவங்கள் மனித உள்ளங்களினால் வெறுக்கப்படக்கூடியவைகள், அந்த சில பாவங்கள் மனிதனுடைய பார்வைக்கு தென்படக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, மனிதனுடைய பார்வைக்கு தென்படாத சில பாவங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இரண்டு பாவங்களையும் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகிறது. மேலான பெரியார் சகோதரர்களே, நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய பலருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது, மனிதனுடைய கண்களுக்கு புலப்படக்கூடியவைகள், மனிதனுடைய கண்களால் பார்க்கப்படக்கூடியவைகள், அவைகள் எதனால் நிகழ்கின்றதோ அவைகள் மாத்திரம்தான் பாவங்கள், அவைகள் மாத்திரம்தான், அவைகளுக்கு மாத்திரம்தான் எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று எங்களிலே பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறல்ல, எங்களுடைய உடல் உறுப்புகளால் வெளியாகக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய உள்ளத்திலே குடிமொண்டிருக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டு பாவங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தண்டனையை தர காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் நினைக்க கூடாது எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பாவங்கள் அவைகள் சர்வசாதாரணமானவைகள், அந்த பாவங்கள் மனிதர்களால் இன்று கணக்கெடுக்கப்படாதவைகள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், மனிதர்கள் சில பாவங்களை அவைகள் சாதாரணமானவைகள், அவைகள் மக்களால் கணக்கெடுக்கப்படாதவைகள், இவைகளும் பாவமா என்று நினைக்கக்கூடிய சில பாவங்கள் இருக்கும். ஆனால் குர்ஆன் உங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகிறது, இவ்வாறாக நீங்கள் நினைக்கக்கூடிய பாவம் இருக்கிறது, இவ்வாறாக உங்களுடைய பாவங்களிலே உங்களுடைய சிந்தனைகளிலே வரக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்கள் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரும் தண்டனை ஏற்படுத்தக்கூடியது, அல்லாஹ்விடத்திலே மிக பாரதூரமானது என்பதாக குர்ஆன் எங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காண்பிக்கிறது. நல்லே, நாங்கள் நினைத்துவிடக் கூடாது எங்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த பாவங்களும் நிகழவில்லை, நான் என்னுடைய கையினால் யாரையும் ஏற்றுவது, என்னுடைய கையினால் யாரையும் அடிப்பது கிடையாது, நான் என்னுடைய வாயினால் என்னுடைய நாவினால் யாரையும் ஏற்றுவது கிடையாது, யாரையும் சுற்றுவது கிடையாது, நான் யாருடைய சொத்துக்களை அபகரிப்பது கிடையாது, இந்த மனிதனுக்கு நான் அநியாயம் செய்வது கிடையாது, என்னுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக எந்த ஒரு பாவத்தையும் நான் மேற்கொள்வதில்லை என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பாவங்கள் எங்களை நரகத்துக் கொண்டு சேர்ப்பதற்கு அது போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டிலிருந்தும் மனிதன் பரிசுத்தமாக வேண்டும், இந்த இரண்டு பாவங்களில் இருந்தும் மனிதன் பரிசுத்தமாக வேண்டும் என்பதைத்தான் எங்களுக்கு இஸ்லாம் கூறி தருகிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உலகிலே எத்தனையோ பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது களவாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், ஏனைய இன்னொரு அந்த பாவங்களாக இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும், இந்த பாவங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக என்னென்ன பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ, மனித அவயவங்களின் மூலமாக என்ன பாவங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ, அந்த அத்துணை பாவங்களுக்கும் அடிப்படையாக அமைவது மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவங்கள் தான். மனித உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் தான் உடல் உறுப்புகளால் வெளியாகக்கூடிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மனிதனுடைய உள்ளம் சீராகிவிட்டது என்று சொன்னால், மனிதனுடைய உள்ளத்திலே அவை சீர்பெற்றுவிட்டது என்று சொன்னால், அவருடைய உள்ளத்திலே எந்த உள்ரங்கமான பாவமும் கிடையாது, அவருடைய உள்ளத்திலே எந்த ஒரு நோயும் கிடையாது என்று சொன்னால், அவருடைய அவயவங்கள் சீர்திருந்துவிடும், அவருடைய அவயவங்கள் அது பரிசுத்தமானதாக ஆகிவிடும். இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எங்களுக்கு கூறி காண்பித்தார்கள், உங்களுடைய உள்ளம் இருக்கிறதே, உங்களுடைய உடல் அமைப்பு இருக்கிறதே, உங்கள் உடல் இருக்கிறதே, அந்த உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறதே, உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறதே, அந்த சதைப்பிண்டம் இருக்கிறதே, அது சீராகிவிட்டது என்று சொன்னால், அந்த சதைப்பிண்டம் சீர்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த சதைப்பிண்டத்திலே எந்த ஒரு குறைபாடும் இல்லை, அந்த சதைப்பிண்டத்திலே எந்த ஒரு நோய்களும் இல்லை என்று சொன்னால், ஏனைய உடல் அமைப்புகள் ஏனைய உடல் அங்கங்கள் அனைத்துமே சீர்பெற்றுவிடும். அந்த உடல் அந்த சதைப்பிண்டம் வைதாபகதத், அந்த சதைப்பிண்டம் சீர்கட்டுவிட்டது என்று சொன்னால், அந்த சதைப்பிண்டத்துக்குள்ளே நோய்கள் ஊடுருவிட்டது என்று சொன்னால், உங்களுடைய உடல்கள் அனைத்தும் உங்களுடைய முழு உடலும் சீர்கட்டுவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கூறி காட்டினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய உடல் அமைப்புகளினால் எங்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு பாவத்தினுடைய அடிப்படையை நாங்கள் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளத்திலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயின் காரணமாகத்தான் எங்கள் உடல் உறுப்புகளிலிருந்து என்னென்ன பாவங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதற்குரிய அடிப்படை காரணம் எங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் திட்ட தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே நடந்த முதலாவது பாவம் எது தெரியுமா? இந்த உலகத்திலே நடந்த முதலாவது பாவம் அது மனிதன் தன்னுடைய கையினால் செய்ததல்ல, மனிதன் தன்னுடைய ஏனைய உடல் உறுப்புகளால் செய்ததல்ல, மனிதன் தன்னுடைய உள்ளத்தினால் செய்த பாவம் தான் இந்த உலகத்திலே முதலாவது நடந்த பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை சுவர்க்கத்திலே படைத்து அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து அங்கு சுவர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருந்தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், கலக்னாகும் தும்ம சவ்வர்னாகும், நாங்கள் உங்களை படைத்து உங்களுக்கு வடிவமைத்து அவனுடைய உள்ளத்திலே பெருமை குடிகொண்டது. அதனால் என்ன செய்யப்பட்டான்? இறைச்சகன் கேட்டான், மாதக்க உனக்கு என்ன நடந்தது? நான் அவரை விட சிறந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை நீ நிரூபினால் படைத்திருக்கிறாய், நிரூபினால் படைக்கப்பட்ட படைப்பினம் சிறந்தது என்பதாக அவன் நினைத்துக் கொண்டான். என்னை நீ நிரூபினால் படைத்திருக்கிறாய், அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய், இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நான் சுஜூத் செய்வதா என்பதாக அவனுடைய உள்ளத்திலே ஆணவம் ஏற்படுகிறது. அவனுடைய உள்ளத்திலே அங்கு பெருமை ஏற்படுகிறது. இதுதான் உலகத்திலே முதல் முதலாக நடந்த பாவம் என்பதாக ஒரு ஆண் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆமையான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே நடந்த முதலாவது பாவம் தன்னுடைய கைகளால் அல்ல, மனித உடல் உறுப்புகளால் நடந்தவைகள் அல்ல, உள்ளத்தினால் ஏற்பட்டதுதான் முதல் பாவம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளத்தினால் நடக்கக்கூடிய பாவங்கள் தான் பாவம் மூலமானவை. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாவங்கள், இவைகள் தான் உடல் உறுப்புகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பாவங்களுக்கும் அவைகள் தான் காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, துவர்க்கத்திலே நடந்த முதலாவது பாவம் அருவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அவருடைய அந்த பெருமையின் காரணமாக அவன் துவர்க்கத்தை விட்டு அந்த இதிலே தூக்கி எறியப்படுகின்றான். அதற்கு பின்னால் அவனுடைய சூழ்ச்சி, அவனுடைய பொறாமையின் காரணமாக, அவனுடைய பொறாமை ஏற்பட்டதன் காரணமாக, அவனுடைய ஏற்பட்ட அந்த பொறாமையின் காரணமாக அவர் சூழ்ச்சி செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறான். அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். இறக்கப்பட்டதற்கு பின்னால் நடந்த முதல் பாவம் எதுவாக இருந்து கொண்டிருக்கிறது? முதல் பாவம் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? அதுவும் உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதி என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரு மகன்மார்கள் இருந்தார்கள். ஹாபில் காபில் என்று சொல்லக்கூடிய இரு மகன்மார்கள் இருந்தார்கள். அந்த இரு மகன்மார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பரீட்சையிலே வெற்றி பெறுவதாக இருந்தால் அவர்கள் ஒரு குர்பானை அல்லாஹுக்கு முன்வைக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ள எந்த குர்பான் யாரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர்தான் அந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடியவர் என்பதாக அங்கு முடிவு செய்யப்படுகிறது. இது கர்ரதா குர்பான் ஃபதுக்பில மின் அஹதீமா வலம் யதகப்பல் மின் அல் ஆகர். இரண்டு பேரும் குர்பான்களை முன்வைக்கிறார்கள். ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. யாரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவரை பார்த்து அடுத்த மனிதன் பொறாமைப்படுகின்றான். அவருடைய உள்ளத்திலே பொறாமை ஊடுருவுகிறது, அவருடைய உள்ளத்திலே ஹசத் ஊடுருவுகிறது. இதன் காரணமாக என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய அடுத்த சகோதரனை, யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவரை கொலை செய்வதற்கு இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரும் பாவம் முதலாவது பாவம் கொலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கொலையை செய்வதற்கு தூண்டியது எது, அந்த கொலைக்கு காரணமாக அமைந்தது எது, அந்த கொலைக்கு அனுகூலமாக அமைந்தது எது, அவருடைய உள்ளத்திலே எழுந்த பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் கூறுகின்றார், அந்த கொலை செய்யப்பட்ட சகோதரர் கூறுகிறார், நீ என்னை கொலை செய்வதற்கு உன்னுடைய கையை நீட்டினாலும் நான் என்னுடைய கையை நீட்ட மாட்டேன் என்று அவர்கள் கூறக்கூடிய அளவுக்கு அங்கு அவர்கள் கூறிக்காட்டிருந்தார்கள். அங்கு அவர்களை கொலை செய்து முடிக்கப்படுகிறது. ஏனான பெரியாரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் இன்னொரு மகனை கொலை செய்வதற்கு இந்த உலகத்திலே நடைபெற்ற இனத்தரும் ஒரு பாவங்கள், இனத்தரும் ஒரு பாவம் உலகத்திலே நடந்த முதலாவது பாவத்திற்கு காரணமாக அமைந்தது. அது உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த நோயின் காரணமாக, அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த நோய், உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த பாவ கரையின் காரணமாக அங்கு பாவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமீனான பெரியார்களே சகோதரர்களே, இன்று நாங்கள் உலகத்திலே பல குற்றங்களை பற்றி பேசுகின்றோம், பல கொள்ளைகளை பற்றி பேசுகின்றோம், பல கொள்ளைகளை பற்றி கொலைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், பல சூறையாடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், பல மோசடிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் அடிப்படைகளாக, இவைகளுக்கெல்லாம் அனுகூலமாக அமைவது என்ன, மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் தான். மனிதனுடைய உள்ளம் சீர்கட்டு விட்டது என்று சொன்னால், மனிதனுடைய உள்ளம் சீர்கட்டு விட்டது என்று சொன்னால் அவனின் மூலமாக வெளிப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் அவனுடைய சீர்கட்டதாகத்தான் அமையும். அவருடைய அந்த அவயவங்கள், அவருடைய உடல் உறுப்புகளின் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் அவருடைய உள்ளத்துடன் ஒற்றியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உள்ளம் சரியானதாக, அவருடைய உள்ளம் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்குமாக இருந்தால் அவருடைய உடல் உறுப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது நல்லதாக அமையும். அவருடைய உள்ளம் அது தடம் புரண்டு விட்டது என்று சொன்னால், அவரிடத்திலே உன்னுடைய உள்ளத்திலே என்னென்ன பண்பாடுகள் இருக்கக்கூடாதோ, என்னென்ன பண்புகள் இருக்கக்கூடாதோ அவைகள் அவருடைய உள்ளத்திலே புகுந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகளும் அந்த உள்ளத்திற்கு ஏற்றவாறுதான் இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏன்னா பெரியார்களே சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களை சீர்திருத்துவது எங்களுடைய அடிப்படையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு நன்மார்களை அனுப்பினார், இந்த உலகத்திற்கு லட்சக்கணக்கான நன்மார்களை அனுப்பினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பிய காரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறி காட்டுகின்றார். இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே 5-6 இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மியான உம்மத்துக்கு எதற்காக வந்து அனுப்பப்பட்டார்கள், யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும். அடுத்த பிரதான நோக்கம், வஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த கரடுமுரடான எண்ணங்களை அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து பறித்தெடுக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களை சீர்படுத்த வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு கூறி காட்டுகிறது. வஸக்கீஹிம் வயுஅல்லிமுல் கிதாப வஸ்ஸிக்மா, அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு கூறி காட்டுகிறது. இதே போன்ற சூரா ஆலே இம்ரானிலும் சூரா அஆராஃபிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே மடக்கி மடக்கி கூறுகின்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யஸ்ஸிஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா என்பதாக அங்கும் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்து விட்டான், இஸ் பஅத ஃபீஹிம் இஸ் பஅத மின்ஹும் ரசூலன் மின்ஹும், அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பி வைத்தான், அவர்களிலிருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பி வைத்து அவர்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். அவர் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய என்ன வேலை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் அவர்களுக்கு மனிதர்களுக்கு அவருடைய அத்தாட்சியை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கிறார், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார், அவருடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு கூறி காட்டுகிறது. மேலான தயாரிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுடைய உள்ளங்களிலே என்னென்ன தன்மைகள் இருக்கக்கூடாதோ அந்த தன்மைகள் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்குமாக இருந்தால் எங்களுடைய செயல்பாடுகள் சீரானதாக இருக்க முடியாது, எங்களுடைய செயல்கள் சீரானதாக இருக்க முடியாது. எங்களுடைய உள்ளம் நாங்கள் நினைப்போம், நான் சொல்ல வேண்டும், நான் ஜகாத் கொடுக்க வேண்டும், நான் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், மக்களுடைய நல்ல முறையில நான் பழக வேண்டும் என்று அவர் நினைப்பார், ஆனால் அவருடைய உள்ளங்களிலே கெட்ட எண்ணங்கள் குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உள்ளம் அவருக்கு நல்ல அமல்களின் பக்கம் செல்வதற்கு அந்த உள்ளம் உடன் கொடுக்காது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய உள்ளங்களிலே பொறாமை இருக்கிறது என்று சொன்னால், எங்களுடைய உள்ளங்களிலே குரோதம் இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்திலே நயவஞ்சாட்டம் இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய உள்ளத்திலே இன்னொரு கெட்ட செயல்கள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்று சொன்னால், கெட்ட எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் அதனை தூய்மைப்படுத்த வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால், இந்த உள்ளத்திலே தீயவைகள் இருந்து கொண்டிருக்கிறதோ, எந்த விடயங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடாதோ அப்படிப்பட்ட தீயவைகள் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த உள்ளங்கள் குர்ஆனின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடையாது, இஸ்லாத்தின் மூலமாக அந்த உள்ளங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது என்பதை குர்ஆன் எங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகிறது. குர்ஆன் இதற்காக வேண்டி அருளப்பட்டது, முதலில் முத்தகையின் மனிதர்களுக்கு நேர்வழியாக முத்தகைகளுக்கு நேர்வழியாக அனுப்பப்பட்டது, ஆனால் இவருடைய உள்ளங்களிலே தூய்மை இல்லையோ, இவருடைய உள்ளங்களிலே பொறாமை இருக்கிறதோ, இவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, இவருடைய உள்ளங்கள் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த உள்ளங்களின் அந்த உள்ளங்கள் குர்ஆனின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடைய முடியாது என்பதை குர்ஆன் உங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகிறது. குர்ஆன் கூறுகிறது, சாஸ்திரிவன் ஆயாதி அல்லதீன யதகபவுனத்தில் அர்தி கைரில் ஹக் வல்லாஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். குர்ஆன் உங்களுக்கு திட்ட தெளிவாக கூறி காட்டுகிறது, சாஸ்திரிவன் ஆயாதி அல்லதீன யதகபவுனத்தில் அர்தி கைரில் ஹக். யார் இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்திலே யார் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பெருமை என்பது உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஆணவம் என்பது உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது, இவ்வாறான பாவத்தை யார் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை விட்டும் என்னுடைய அத்தாட்சிகளை நான் திருப்பி விடுவேன், என்னுடைய ஆயத்துக்களை அவர்களை விட்டும் நான் திருப்பி விடுவேன் என்பதாக கூறிவிட்டு அல்லாஹ் கடைசியிலே கூறி முடிக்கின்றான். ஏன் இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துக்களை தன்னுடைய அத்தாட்சிகளை பெருமை அளிப்பவர்களுக்கும் ஆணவம் கொண்டவர்களுக்கும் பிரயோஜனம் அளிக்க மாட்டான் என்று கூறுகின்றான். அல்லாஹுடைய ஹைபுல் முஸ்தக்பிரீன், ஏனென்று சொன்னால் பெருமை அளிக்கக்கூடியவர்களை அவன் விரும்ப மாட்டான், பெருமையாளர்களை அவன் விரும்புவதில்லை என்பதன் காரணமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனுக்கு யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவர்களுக்கு பிரயோஜனம் அடைய முடியாது என்பதை குர்ஆன் எங்களுக்கு கூறி காட்டுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்று உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் பின்புலமாக அமைவது, அது காரண கர்த்தாவாக அமைவது, காரணிகளாக அமைவது, அது எங்களுடைய பார்வைகளுக்கு எட்டாவிட்டாலும் அனைத்துக்கும் காரணமாக அமைவது உள்ளங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அவன் துன்யாவை ஆள வேண்டும், சகல இன்பங்களும் தனக்கு அடைய வேண்டும், நான் உலக இன்பங்களிலே நான் மூலி இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறக்கமாக இருந்தால் துன்யாவுடைய முஹப்பத், அதில் உள்ள பொருட்கள் அடைய வேண்டும் இருக்கிறது, அந்த ஈகோ அவனுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது. அதன் காரணமாக அவன் எந்த ஒரு விடயத்தையும், அவனுக்கு முன்னால் வரக்கூடிய விடயம் அது ஹலாலானதா அல்லது ஹராமானதா, இது மனிதநேயத்துக்கு உட்பட்டதா மனிதநேயம் அற்ற செயலா என்பதை எல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். ஏன் அவனுடைய உள்ளத்திலே அந்த நோய் இருக்கிறது, துன்யாவுடைய முஹப்பத் என்ற அந்த நோய் அவனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதன் காரணமாக அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய செயல், தனக்கு சொத்து சேர்ந்தால் போதும், நான் நிம்மதியாக இருந்தால் போதும், நான் என்னுடைய சொத்து, நான் என்னுடைய பிள்ளை என்ற வாழ்க்கை தான் அவனிடத்திலே காணப்படும், இது போன்று எந்த மனிதனுடைய உள்ளத்திலே பொறாமை என்ற அந்த பொறாமை என்ற அந்த நோய் இருக்கிறதோ அந்த மனிதன் சிந்திக்க மாட்டான், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் இந்த உலகத்திலே என்ன நடக்காட்டிக் கொண்டிருக்கிறேன். அவன் நினைப்பான் பொறாமை என்பது என்ன, தான் அழிந்தாலும் பரவாயில்லை, மற்றவன் நன்றாக வாழக்கூடாது, நான் அழிந்தால் என்ன, என்னுடைய சொத்துக்கள் என்னிடம் இருக்க வேண்டும், நான் அழிந்தாலும் கூட மற்றவன் நன்றாக வாழக்கூடாது என்பதுதான் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனைய சொத்துக்கள் ஏனைய விடயங்கள் தனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஏனைய மனிதர்களுக்கு சென்றடையக் கூடாது என்று நினைப்பதுதான் பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொறாமை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி பொறாமை கொண்டு விட்டான் என்று சொன்னால், எப்படியாவது அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும், அவனை ஒழித்து கட்ட வேண்டும், அவனுடைய மானத்தை நான் வாங்க வேண்டும், அவருடைய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவத்தை நான் சீர்குலைக்க வேண்டும். அதற்காக வேண்டி அவன் எப்படிப்பட்ட செயலையும் அவன் செய்து முடிப்பதற்கு அவன் திட்டங்களை தீட்டுவான், அதற்கான உண்டான நடவடிக்கைகளை அவன் ஈடுபடுவான் என்பதை எங்களுக்கு உலகத்திலே நிதர்சனமாக பார்க்க முடிந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனையோ நாடுகளிலே பல குழப்பமான நிலைமைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது, எத்தனையோ நாடுகளிலே பல யுத்தங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்குரிய காரணம் என்ன, இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவர்கள் யார்? இன்று யகூதிகளும் நசாராக்களும் அவர்கள் யகூதிகள் தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அநேகமான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு பண்பாக குர்ஆன் எதனை காட்டுகிறது, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையைத்தான் குர்ஆன் பிரதானமானதாக எடுத்து காட்டுகிறது. அவர்களுக்கும் யகூதிகளுக்கும் பொறாமை என்ற ஒன்றுக்கும் மத்தியிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதாக குர்ஆன் உங்களுக்கு அழகிய முறையிலே விளங்கப்படுத்துகிறது. பொறாமை என்பது யகூதிகளிடமிருந்து திருத்தி எடுக்க முடியாத ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. யகூதிகள் என்பவர்கள் நான் வாழ வேண்டும், என்னுடைய நாடு வாழ வேண்டும், என்னுடைய மக்கள் வாழ வேண்டும், ஆனால் அடுத்த மக்கள் எப்படி சென்றாலும் சரி, அடுத்த மக்களுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் உண்டாலும் சரி குளித்தாலும் சரி, அவர்கள் உறங்கினாலும் சரி உறங்காவிட்டாலும் சரி, நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய நலவுக்காக வேண்டி எதனையும் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த யகூதிகள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நான் அழிந்தாவது அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியது என்பதை குர்ஆன் உங்களுக்கு அழகாக கூறி காட்டுகிறது. இந்த பொறாமை என்பது அவர்களிடமிருந்து திருத்தி எடுக்க முடியாத ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் உங்களுக்கு கூறி காட்டுகிறது, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலும் அந்த நிராகரித்த மக்கள் ஆசைப்படுகிறார்கள், உங்களை ஈமானுக்கு பின்னால் உங்களை நிராகரிப்பார்களாக அல்லாஹ்வை மறுப்பவர்களாக அவர்கள் உங்களை மாற்றி விடுவதற்கு அவர்கள் நாடுகின்றார்கள். இதற்குரிய காரணம் என்ன, அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று நாங்கள் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அண்மை காலமாக நாங்கள் எங்களுடைய நாட்டிலே கூட பார்த்துக் கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களுக்கு எதிரான பல சூழ்ச்சிகள் கட்டவிழ்த்துவிடப்பட்டது. இதற்குரிய பிரதான காரணங்கள் யாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டுக்குள்ளும் புகழ்ந்து முஸ்லிம்களுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும், என்பதற்காக வேண்டி அவர்கள் சூழ்ச்சி செய்வதிலே மிகவும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குரிய காரணம் என்ன, அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அந்த பொறாமை என்ற ஒன்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதே போல பொறாமை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், அவன் நான் யாரை அழிக்கின்றேன், யாருக்கு எதிராக செய்கின்றேன் என்றே எல்லாம் பார்க்க மாட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன் தந்தையை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள், மிக நீண்ட காலம் அவர்கள் தன் தந்தையை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கும் அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள். பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒருவர் கூறுகின்றார், புத்தி நீங்கள் இவரை கொலை செய்துவிட வேண்டாம், நீங்கள் அவரை போற்றுவிடுங்கள் என்பதாக அங்கு அவருக்கு மசூரா கொடுக்கப்படுகிறது. இதற்குரிய காரணம் என்ன, எங்களுடைய தந்தை இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மாத்திரம்தான் அன்பாக இருக்கிறார் என்பதாக அவர்கள் கொண்ட தப்பெண்ணத்தின் காரணமாக, அவர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட அந்த பொறாமையின் காரணமாக, அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த நோயின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலும் கிணத்திலே தள்ளிவிடுவதற்கு கூட, தன்னுடைய சகோதரனை கூட பாலும் கிணத்திலே தள்ளி கொலை செய்வதற்கு கூட அவர்கள் தயங்கவில்லை. இதற்குரிய காரணம் என்ன, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்த அந்த பொறாமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தூய்மைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த உயரிய சுவர்க்கத்தை நாங்கள் அடைய முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு துஆவை எங்களுக்கு குர்ஆன் கூறி காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ரப்பி லா துக்ஸினி யௌம யுபஅதூன், அந்த மறுமை நாளிலே நீ எழுப்பாட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே. அந்த நாளிலே எந்த மனிதனுடைய சொத்து செல்வங்களும் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாது, அவனுடைய பிள்ளை குட்டிகள் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்க முடியாது. இல்லாமல் அல்லாஹ்வின் கல்வின் தலீம், யார் தூய்மையான உள்ளத்துடன் அந்த அல்லாஹை சந்திக்கின்றானோ அந்த உள்ளத்திலே நயவஞ்சனத்தனம் கிடையாது, அந்த உள்ளத்திலே பொறாமை கிடையாது, அந்த உள்ளத்திலே பெருமை கிடையாது, அந்த உள்ளத்திலே ஆணவம் கிடையாது, அந்த உள்ளத்திலே துன்யாவை பற்றிய மோகம் கிடையாது. இப்படியாக கல்வின் தலீம் சாந்தி அடைந்த உள்ளத்துடன் யார் வருகின்றாரோ அவருக்குத்தான் நாளை மறுமை நாளிலே விமோசனம். அப்படிப்பட்ட அந்த நாளிலே என்னை கேவலப்படுத்தி விடாமல் அந்த விமோசனம் பெற்ற உள்ளத்துடன் என்னை சேர்த்து விடுவாராக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அந்த உள்ளத்துடன் வருகின்றார்களோ அவர்களுக்குத்தான் உயரிய சுவர்க்கம் இருக்கிறது என்பதை குர்ஆன் எங்களுக்கு கூறுகிறது. நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் கூறுவான், ஏ அமைதி பெற்ற ஆத்மாவே, நீ என்னுடைய நல்லடியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீ செல்வீராக, என்னுடைய சுவர்க்கத்திலே நீ நுழைந்து கொள்வீராக என்பதாக அங்கு கூறப்படும். யார் நல்ல உள்ளத்துடன், அந்த உள்ளத்திலே எந்த ஒரு நோயும் கிடையாது, அந்த உள்ளத்திலே எவரை பற்றிய கஞ்சத்தனமும் எவரை பற்றிய கெட்ட எண்ணமும் கிடையாது, இவரை பற்றி எந்த ஒன்றும் கிடையாதோ அவர்களுக்கு தான் விமோசனம் இருக்கிறது என்பதாக குர்ஆன் எங்களுக்கு கூறி காண்பிக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வாறான நல் உள்ளம் உடையவர்களாக, நல்ல உள்ளம் உடையவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நாங்கள் இருக்கக்கூடிய காலம், நாங்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய மாதம் எதனை எங்களுக்கு உணர்த்துகிறது? ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் என்ன? வசந்த காலத்தின் ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வாறு உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் தன்னுடைய பச்சை தளிர்களை வெளியிட்டு அது அழகிய முறையிலே காட்சியளிக்கிறதோ, இவ்வாறாக இஸ்லாமிய சமூகம் அவர்கள் காட்சியளிக்க வேண்டும். இவ்வாறு இந்த மாதம் எங்களை வந்தடைய போகிறதோ அதற்காக வேண்டி அந்த மாதங்களிலே நடைபெறக்கூடிய, அந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய உபதேசங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த முறையிலே அந்த நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய உள்ளம் முதலாவது துப்புரவாக இருக்க வேண்டும். எந்த உள்ளம் துப்புரவாக இல்லையோ அந்த உள்ளத்திலே எந்த ஒரு நனவும் நுழைய முடியாது. அந்த உள்ளத்திலே என்னதான் நனவுகள் சொல்லப்பட்டாலும், என்னதான் நனவுகள் அந்த மனிதனுடைய காதலே ஊழப்பட்டாலும், அது செத்தவனுடைய காதலே தங்குவதை போன்றதான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு கூறுகிறது. அவர்கள் செய்து கொண்டிருந்த விடயங்கள், அவர்கள் என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த தீமையான விடயங்கள் அவர்களுடைய உள்ளங்களை அப்படியே அது பால்படித்து விட்டது, அவர்களுடைய உள்ளங்களை துருப்பிடிக்க செய்துவிட்டது. அதனால் அந்த உள்ளங்களிலே எந்த ஒரு நன்மையும் ஏறாது, எந்த ஒரு நல்ல விடயங்களையும் அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பதாக குர்ஆன் எங்களுக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்துமாறு பல விடயங்களிலே உபதேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மசிதின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், இந்த வாயினால் வரக்கூடியவர் அவர் சுவர்க்கவாதி என்பதாக கூறுகின்றார்கள். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் கூறுகின்றார்கள். இதை பார்த்து அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் என்ன நல்ல விடயத்தை செய்கிறார், இவர் என்ன நல்ல கர்மங்களை மேற்கொள்கிறார், இவரை சுவர்க்கவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று நாட்கள் கூறிவிட்டார்கள் என்று கூறியதன் காரணமாக அவர்கள் அவருடைய அமல்களை பரிசோதிப்பதற்காக வந்து அவருடைய வீட்டிலே அவர்கள் விருந்தாளியாக செல்கின்றார்கள். சென்று பார்க்கிறார்கள், அங்கு அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று பெரிய அமல்கள் எதையும் காணவில்லை. சுருக்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிகவும் பாடுபட்டு கஷ்டப்பட்டு எந்த அமல்களையும் செய்யவில்லை. அப்பொழுது கேட்கிறார், என் சகோதரரே, என்னுடைய சகோதரரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை சுவர்க்கவாதி 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 என்பதாக மூன்று நாட்கள் தொடர்ந்து கூறினார்கள். உன்னுடைய பிரத்யோகமான அமல் எது, உன்னை சுவர்க்கத்திலே நுழைவிப்பதற்கான அமல் எது என்பதாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, நீங்கள் எதனை பார்த்தீர்களோ அதுதான் என்னுடைய அமல், அதற்காக வந்து நான் எந்த ஒரு விசேஷமான அமலையும் செய்வது கிடையாது. ஆனாலும் நான் என்னுடைய உள்ளத்திலே எந்த ஒரு சகோதரனை பற்றிய கெட்ட எண்ணமும் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது, எந்த மனிதனை பற்றிய குரோகமும் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. நான் அனைத்து மனிதர்களையும் அனைத்து முஸ்லீம்களையும் நான் சரிசமமாகத்தான் பார்க்கிறேன். எந்த ஒரு மனிதனுடன் என்னிடம் குரோகம் கிடையாது, எந்த ஒரு மனிதனை பற்றிய தப்பாயம் என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. அதுதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார்கள், அல்லாஹ் நல்லடியார்களே சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அந்த நல்லடியார்கள் கூட்டத்தை ஆகுவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அனுகூலம் வழங்கி அருவானாக. யாவா எங்களுடைய பாவங்களை மன்னித்தால் வாயாக, யாவா எங்கள் சாய்ந்தவர்களுடைய பாவங்களை மன்னித்தால் வாயாக, யாவா யார் யாரெல்லாம் கதராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்தால் வாயாக, அவர்களுக்கு உயர்தரமான ஜனதல் பிரதோஷ் என்ற சுருக்கத்தை
www.nmbc.com